நமஸ்காரம். ஒரு குட்டி கதை கூறுகிறேன். எதற்கு இந்த கதைங்கிறதை பின்னால் சொல்லுகிறேன். கல்யாண வீடு, பந்தியில் சாப்பிட அமர்ந்திருக்கிறோம். வரிசையாக பரிமாறிக்கொண்டு வருகிறார்கள். ஒன்று, உட்கார்ந்திருக்கும் பலரில் ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கலாம். அவரால் இனிப்பு பண்டங்கள் சாப்பிட முடியாது. மற்றொருவருக்கு இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கலாம். அவரால் உப்பு பண்டங்கள் சாப்பிட முடியாது. ஒருவருக்கு வாயு தொல்லை இருக்கலாம். அவரால் கிழங்கு வகைகளை நிறைய உட்கொள்ள முடியாது. இப்படி ஓரிருவருக்கு ஏதேதோ கஷ்டங்கள் இருக்கலாம். பரிமாற வருபவர் நல்ல சக்கரை பொங்கல் எடுத்துக்கொண்டு வருகிறார். வரிசையாக பரிமாறிக்கொண்டு வருகிறார். அதில் ஆருக்கு சர்க்கரை ஆகாதோ அவர் மிகவும் வருத்தத்தோடே வேண்டாம் என்று சொல்கிறார். அவருக்கு சாப்பிட வேண்டும்ங்கிற ஆசை இருக்கிறது. ஏதோ இந்த நோய் தடுக்கிறபடியால் அவரால் இயலவில்லை. வேண்டாம் என்று மறுத்தார். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவரும் சக்கர பொங்கலை சாப்பிடுகிறார். இந்த புறத்தில் இருப்பவரும் சாப்பிடுகிறார். பார்த்தவருக்கு சற்றே நெருடலாக இருந்தது. அதனால் சாப்பிட முடியாதவர் கூறினார், யாரெல்லாம் சர்க்கரை பொங்கல் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறீர்களோ எல்லாரும் நல்லவர்கள். இங்கு யாரெல்லாம் சர்க்கரை பொங்கல் சாப்பிடுவீர்களோ அவர்கள்லாம் அவ்வளவு நல்லவர்கள் இல்லை என்று கூறினார். அநேகமா 97% சாப்பிட்டுக் கொண்டுதான் இருந்தார்கள். பக்கத்தில் இருந்து எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டது. என்ன இப்படி போய் சொல்லுகிறாரே, இது நியாயமா என்று கோபப்பட்டனர். இதுதான் குட்டி கதை. இப்ப இதில் உடனே நாம் என்ன செய்வோம்? இருவர் பாலார் 97% பக்கம் சிலர் சேரலாம். இல்லை, அந்த சக்கர பொங்கல் வேண்டான்னு சொன்னவர் பக்கம் இன்னும் சிலர் சேரலாம். என்ன கருத்தால் சேருவோம்? என்னால் சாப்பிட முடியல, நீங்கள்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தால் எனக்கு பார்த்தா கஷ்டமா இருக்காதா? அதனால் நீங்களே இதை வேண்டாம்னு மறுத்து விட்டால், அப்ப எனக்காக நீங்க எல்லாரும் அதை மறுத்ததுனாலே நீங்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள். ஆனா மறுக்காம இப்ப சாப்பிட்றதுனாலே நீங்கள்லாம் அப்படி நல்லவர்கள் இல்லை. இதுதானே அவருடைய வாதமா இருக்கும். நோய்வாய்ப்பட்டவர் வாதம் அதுவா தான் இருக்கும். இன்னொரு பக்கத்துக்காரர்கள் என்ன சொல்வார்கள்? இது என்ன நியாயமாக இருக்கிறது? எங்களுக்கு நோய் இல்லை, சாப்பிடுகிறோம். உண்மையும் யாரும் தப்பு சொல்லவில்லை. ஒன்னும் நோய்க்கான மருந்தை எடுத்துக்கொள்ளும் அல்லது சக்கரை பொங்கல் சாப்பிடாமல் இருக்கும். அதுக்குன்னு உம்மால் இப்போது சாப்பிட முடியவில்லை என்பதற்காக நாங்கள் எப்போதுமா சாப்பிடாமல் இருக்க முடியும்? இது சரியில்லையே என்று மற்றொரு பேர் கருத்து. இப்ப சக்கரை பொங்கல் சாப்பிட்டதா தப்பா அப்படிங்கறத பத்தியே பேச்சு எழும்பிவிடும். ஆனா எதை பத்தி இருசாராரும் சிந்திக்க விட்டு விட்டார்கள்? நோய் இருப்பதுனால தானே இது வேண்டாம்னு தோணுகிறது. அவரே இப்போது வயது 55. இந்த நோய் வருவதற்கு முன்னால் ஒரு தொன்னைக்கு பதில் 2 தொன்னை சக்கரை பொங்கல் சாப்பிட்டிருப்பார். இப்போது இந்த நோய் வந்தது, சக்கரை பொங்கல் வேண்டாம்னு தோணுகிறது. நோய் அவர் குற்றம்னு கூட நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நோய் தன்னிடத்தில் இருக்கிறபடியால் சக்கரை பொங்கலை மறுக்க வேண்டியிருக்கு. அவருக்கு சக்கரை பொங்கல் பேரில் எந்த வெறுப்பும் இல்லை. உண்மையான வெறுப்பு நோயின் பேரில் தான் இருக்க வேண்டும். ஆனா நாம அத சக்கரை பொங்கல் பக்கம் திசை திருப்பிட்டோம், திருப்பிட்டு நோயை பற்றி மறந்து விட்டோம். அது செய்யலாமா? எதனால் சக்கரை பொங்கல் வேண்டாம் நினைக்கிறார் என்று யோசித்து பார்க்க வேண்டும். மேலும் அவர் ஒருத்தருக்கு அப்படி இருக்குங்கிறதுக்காக எல்லாரும் விட்டுவிட முடியுமா? அவரவர் வாழ்க்கை அவரவர் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். எதற்கு இந்த கதை சொல்றேன்னு பார்க்கிறீர்களா? இன்னும் சில நாட்களில் அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டுவதை பற்றி உச்ச நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் தொடங்கும், தினப்படி நடக்கப் போகிறது. அடுத்த ஒரு 4-5 மாதங்களுக்குள் அதற்கு தீர்ப்பு முடிவு வெளியாகலாம். ராமர் கோவில் கண்டிப்பாக கட்டப்படும் என்கிற நம்பிக்கையில் பலரும் உள்ளனர். கண்டிப்பா நாம பிரார்த்தித்துக் கொள்ளலாம், அதில் எந்த குறையும் இல்லை. முழு மனதோடு ஆசைப்படலாம், பிரார்த்திக்கலாம், அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப சமீபத்தில் ஒருவர், யாரெல்லாம் அங்கு ராமருக்கு கோயில் வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள்லாம் அவ்வளவு நல்லவர்கள் இல்லை என்று சொன்னார். ஏனால் இருந்த ஒன்றை இடித்து அதன் மேல் ராமர் கோவில் கட்ட வேணும்னு பேசுகிறபடியால் நல்ல இந்துக்களா இருக்கிறவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் என்று சொன்னார். ஆனா இதுல என்ன ஒண்ணு மறந்துடுறோம்னால், ஏற்கனவே அயோத்தி ராமருடைய ஆஸ்தானம், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போது பிரபலமாக இருக்கும் 2 மதங்களும் அயோத்தியில் கிடையாது. கண்டிப்பாக இதை போல எந்த ஒரு கட்டடமோ அல்லது வணக்கத்திற்குரிய இடமோ அங்கு இருந்திருக்க போவதில்லை. என்ன இருந்தாலும் ராமருக்காக கோவில் இருந்திருக்கலாம், சிவனுக்கு, முருகனுக்கு, சக்திக்கு, இப்படி கோயில்கள் இருந்திருக்க வேண்டும். அது மாற்றித்தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது, அது தெளிவான உண்மை. அப்படி இருக்கும்போது அப்போதிருந்த அந்த கோயில்களையெல்லாம் மாற்றி இந்த கோவில் கட்டின போது வருத்தம் வராததெல்லாம் இப்போது மட்டும் எங்கேருந்து வருத்தம் வந்துவிடும்? இப்போது மட்டும் அதை கட்டச் சொல்லுபவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று ஏன் சொல்ல வேண்டும்? இப்படி ஒருத்தர் கூறினால், அவர், நான் சக்கரை பொங்கல் சாப்பிடாத போது, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறபடியால் சக்கரை பொங்கல் சாப்பிடாத போது, மற்ற பேரெல்லாம் மட்டும் சக்கரை பொங்கல் சாப்பிட்டால் அது அவ்வளவு நல்லவர்களா இல்லை போலிருக்கிறதே என்று எப்படி பந்தியில் இருந்தவர் கூறினாரோ அப்படித்தான் இவரும் கூறுகிறார்னு கொள்ள வேண்டும். இதில் எதை விட்டுவிட்டோம்? ராமருக்கு கோயில் உண்டா கிடையாதா, கட்டணம்னு சொல்றவர் நல்ல ஹிந்துவா, கட்ட வேண்டாம்னு சொல்றவர் எப்படிப்பட்ட ஹிந்து, அதெல்லாம் நாம வாத பிரதிவாதங்களில் போய்விடுவோம். ஆனால் எதை மறந்து விடுவோம் என்றால், உள்ளே இருக்கும் நோய், அந்த நோயால் தான் இது வேண்டாம் என்று தோன்றுகிறது. அந்த நோய் இல்லாமல் இவரே கூட இந்த நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் அதே ராமரை வணங்கியிருப்பார், அதே சக்கர பொங்கலை சாப்பிட்டிருப்பார். ராமர் அத்தனை இனியவர், சக்கர பொங்கல் போன்றவர். அப்ப அவரை நாம் அனுபவிக்கணும், அவரை நாம் தொழணும்னு இருந்தால் எங்கும் தொழலாம், அதுல ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஏன் அயோத்தியில் வேணும்? அயோத்தியாதான் ராமர் பிறந்த பூமி. அப்ப மற்றதெல்லாம் கட்டப்பட்டது என்னால், வேறு யாரும் அயோத்தியில் பிறக்கவில்லையே. ராமர் ஒருத்தர் அயோத்தியில் பிறந்தார், சனாதன தர்மந்தான் அயோத்தியில் இருந்தது, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் கூட இங்கு கோயில் தான் இருந்தது அப்படிங்கறதை தெளிவுபடுத்திவிட்டது. ஆகவே ஏற்கனவே இருந்த கோயில் மாற்றப்பட்டுத்தான் மற்றொன்று கட்டப்பட்டது. இப்போது அந்த பழைய ராமர் கோயிலை திரும்ப கட்ட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. ஆனால் அப்படி சொல்ல போனால், ஆரோசியர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறபடியால் தாங்களே முன்னமே ராமரையே தொழுதிருந்தாலும் சக்கரை பொங்கல் சாப்பிட்டிருந்தாலும் இப்போது ஏதோ நோய், ஏதோ சிலதெல்லாம் மறந்து விடுகிறது தவறாக புரிந்து விடுகிறது. தர்மம் அதர்மமாக தோற்றலாம், அதர்மம் தர்மமாக தோற்றலாம். அதனால் யாரெல்லாம் சக்கர பொங்கல் வேண்டாம்னு சொல்றார்களோ அவர்கள்லாம் நல்லவர்கள் அப்படிங்கிறாப்பில் அவர் ஒரு பேச்சை வைத்தார். எனக்கு இந்த பந்தியில் உட்கார்ந்து இருக்கிறவர் சக்கர பொங்கல் சொன்னதுக்கும், ராமர் கோயிலை நல்லவர்களாக இருக்கிற இந்துக்கள் எல்லாம் இப்படி கட்ட சம்மதிப்பார்களா என்று கேட்டதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை. எல்லா இந்துக்களுக்கும் ராமர் கோயில் அயோத்தியில் கட்டப்பட வேண்டும் என்கிற ஆசை உள்ளது. கண்டிப்பாக அது தீர்ப்பை பொறுத்தது, அதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் ஒவ்வொரு இந்துவும் சனாதன தர்மத்தைச் சேர்ந்தவனும் மொழி, மாநிலம், இனம் என்கிற அனைத்தையும் தாண்டி சீதாராமரைத்தான் ஆதர்ச புருஷனாக பார்க்கிறான். அது ஆணோ பெண்ணோ அவர்களைத்தான் பார்க்கிறோம். இதிலே ஒரு ஆச்சரியமான உண்மை, ராமர் பிறந்தபோது எல்லா தேவர்களும் கூட பிறந்தார்கள். என பொதுவாக நம்ம சனாதன தர்மத்தில் இது வைணவமாயித்தே, இது சைவமாயித்தே, இது சாக்தமாயித்தே என்ன வேணும்னு சிலர் குழப்பத்தை விளைவிக்க பார்ப்பார்கள். அதற்குத்தான் இந்திரன் சூரியன் இவர்கள் இருவதும் அண்ணன் தம்பிகளாக பிறந்தனர். பிரம்மாவே ஜாம்பவானாக பிறந்தார். பரமசிவனாரும் வாயு பகவானும் சேர்ந்தே ஹனுமானாக தோன்றினார்கள். இதை போல ஒவ்வொரு தெய்வமும் பிறந்து கூட்டாக சேர்ந்து ரொம்ப அழகா சனாதன தர்மத்தின் விதியை காத்து கொடுத்தனர். அதனால்தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லாவிடத்திலும் ராஜாராமனாகவே கொண்டாடப்படுகிறார். ராமராஜ்யம் வேணும் என்பதுதான் இந்த தேச தலைவர்களின் விருப்பம் கூட. அப்ப ராமன் ராஜ்யத்தையும் ஆழ்வார், நம் மனத்தையும் ஆழ்வார். ஆகவே எல்லாரும் நல்லவர்கள்தான். இந்துக்கள் மட்டும்னே சொல்ல வரவில்லை, யாராக இருந்தாலும் மனிதர்கள் நல்லவர்களே. அதற்குள் ஒரு மதத்தை பிடித்து இதில் நல்லவரா தீயவரா ஆராய்ச்சிக்கு போகவே வேண்டாம். என்னைக்கும் தனி மனிதன் ஒருத்தன்தான் நன்மையோ தீமையோ அடைகிறானே தவிர அதற்கொரு குழு சட்டென்று காரணம் காட்டக்கூடாது. ஒரு இனத்தையே பிடித்து தவறு சொல்லுவதும் கூடாது. இப்படித்தான் நம்ம ரிஷிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நமக்கிருக்கும் நோயை தீர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் சக்கர பொங்கல் சாப்பிடுகிறாரே கூடுமா என்று கேட்பதை தவிர்க்கவும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.